தென்றல் ஜூலை 2011. முன்னோடி பகுதியில் கீவான் ஜெகந்நாதன் அவர்களை பற்றி பாசு ரமணன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வாக்கீச்ச கலாநிதி, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் புலவர், திருநெறி தவமணி போன்ற பல்வேறு பட்டங்களை பெற்று கவிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் நாடறிந்த சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தவர் கிருஷ்ணராஜபுரம் வாசுதேவன் ஜெகந்நாதன் என்னும் கீவா ஜெகந்நாதன். இவர் 1906 ஏப்ரல் 11 அன்று கிருஷ்ணராஜபுரத்தில் வாசுதேவ ஐயர் பார்வதியம்மாள் தம்பதியினருக்கு மகவாக பிறந்தார். குடும்பம் சேலம் அருகே உள்ள மோகனூருக்கு குடிபெயர்ந்தது. அங்கிருந்து திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி பயின்ற பின் வாங்கல் குளித்தலை பள்ளிகளில் கல்வியை தொடர்ந்தார். சிறுவயது முதலே காந்தமலை முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக திகழ்ந்த கீவாஜா இளம் வயதிலேயே திருமுருகாற்றுப்படை, திருப்புகள், கந்தன் அலங்காரம், கந்தன் அனுபூதி போன்றவற்றை தம் தந்தையிடமிருந்து கற்றுத் தேர்ந்தார். அவற்றை மனப்பாடமாக கூறும் வல்லமை பெற்றிருந்தார். 14 வயதில் சிதம்பரம் நடராஜ பெருமானின் மீது போற்றி 10 என்ற பதிகத்தை எழுதினார். அதுவே அவரது முதல் முயற்சி. தொடர்ந்து தனது வழிபடு தெய்வமான முருகப்பெருமானின் மீது பல பாடல்களை புனைந்தார். பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும் போது கீவாஜாவுக்கு முடக்குவாத பாதிப்பு ஏற்பட்டு அதனால் படிப்பு தடைப்பட்டது. ஆனாலும் மனம் சோராமல் இலக்கியத்தின் மீது கவனத்தை செலுத்த தொடங்கினார். இயல்பாகவே தமிழ் ஆர்வமும் பற்றும் கொண்டிருந்த அவர் கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். ஜோதி இந்த புனைப்பெயரில் அவர் எழுதிய கவிதைகள் அக்கால பிரபல இதழ்களான தமிழ்நாடு போன்றவற்றில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றன. காந்திஜியின் விடுதலை இயக்கம் கீவாஜாவை ஈர்த்தது. அதன்படி தூய கதராடை உடுத்த துவங்கினார். தானே ராட்டையில் நூல் நூற்று கதர் ஆடைகளை அணிந்தார். மோகனூரில் இருந்து திலகர் வாசக சாலைக்கு சென்று பத்திரிகை படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அது அவரது தேசபக்தியை வளர்த்தது. சுதந்திர தேவி, திருப்பள்ளி எழுச்சி, திருக்கோயில் போன்ற பல பாடல்களை எழுதினார். ஆண்டுதோறும் காந்தமலை முருகனுக்கு திருவிழா நடக்கும். அப்படி நடந்த ஒரு திருவிழாவில் கீவாஜாவுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அவரது முதல் பேச்சு. அப்போது அவருக்கு வயது 22. அன்பு என்ற தலைப்பில் அவர் பேசினார். மடை திறந்த வெள்ளம் போல் அவர் பேசியதை கேட்டு கூட்டம் ஆர்ப்பரித்தது. அதுவே கீவாஜாவின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையானது. அவர் பேச்சை கேட்ட கிச்சு உடையார் என அழைக்கப்பட்ட சேந்தமங்கலம் சுயம் பிரகாச சுவாமிகள் கீவாஜாவை அவ்வூரிலேயே தங்கி பணியாற்றும்படி வேண்டிக் கொண்டார். அதை ஏற்ற கீவாஜா சேந்தமங்கலம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்கராக பணியில் சேர்ந்தார். அதே சமயம் சுவாமிகளிடம் துறவு பெற வேண்டும் என்றும் விரும்பினார். ஆனால் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆசிரமத்தில் சில காலம் வசித்த கீவாஜா சொற்பொழிவு ஆற்றுவதையும் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிப்பதையும் தனது கடமையாக கொண்டார். சுவாமிகள் மூலம் அறிமுகமான ட்ரோவர் துரை என்பவருக்கும் தமிழ் கற்பித்தார். ஒருமுறை சேந்தமங்கலம் வந்திருந்த ஸ்ரீ சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமிகளின் சொற்பொழிவை கேட்ட கீவாஜா அவரிடம் தமிழ் பயிலும் தமது ஆர்வத்தை வெளியிட்டார். ஆனால் சுவாமிகளோ அதை ஏற்காது ஊவேசாவிடம் பயிலும்படி ஆலோசனை கூறினார். ஊவேசா அப்போது சிதம்பரத்தில் ஆசிரிய பணி ஆற்றிக் கொண்டிருந்தார். அவரை சந்தித்து தமது விருப்பத்தை தெரிவித்தார் கீவாஜா. வந்தவரின் அறிவுத்திறனை உணர்ந்த ஊவேசா அதற்கு சம்மதித்தார். தான் சென்னைக்கு செல்ல இருப்பதாகவும் அங்கு வந்து தன்னுடன் தங்கி பயில சம்மதமா என்றும் கேட்டார். கீவாஜா ஒப்புக்கொண்டார். சென்னையில் குருகுலவாசம் துவங்கியது. அது கீவாஜாவின் வாழ்வில் அடுத்த திருப்பு முனையானது. அது முதல் ஊவேசாவின் தமிழ் பணிக்கு உதவுவதையே தமது வாழ்நாள் இலட்சியமாக கொண்டார். ஊவேசாவுக்கு உதவியாளராக மட்டும் அல்லாமல் அவரது அன்பு குகந்த மாணவராகவும் இருந்த இலக்கண இலக்கியங்கள், சங்க நூல்கள், காப்பியங்கள், பிரபந்தங்கள், சிற்றிலக்கியங்கள் என தமிழ் இலக்கியத்தின் பல கூறுகளை கற்றுத் தேர்ந்தார். தமிழ் வித்வான் தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். திருப்பரந்தாள் மடத்தின் 1000 ரூபாய் பரிசும் கீவாஜாவுக்கு கிடைத்தது. ஆய்வு பணி, பதிப்பு பணி என எழுத்துலகின் அனைத்து கூறுகளையும் ஆசான் மூலம் கற்றிருந்த கீவாஜா ஆசானின் அப்பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். இது குறித்து ஊவேசா தான் பதிப்பித்த தக்கையாக பரணி நூலின் முன்னுரையில் இந்நூலை பரிசோதித்து பதிப்பித்து வரும் நாட்களில் உடனிருந்து எழுதுதல், ஆராய்தல், ஒப்பு நோக்குதல் முதலிய உதவிகளை அன்போடு செய்தவர் மோகனூர் தமிழ் பண்டிதர் சிரஞ்சீவி கீவா ஜெகநாத ஐயரும் ஆவார். இவர்களுள் ஸ்ரீ ஜெகநாத ஐயர் எடுத்துக்கொண்ட உழைப்பு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ஊவேசாவுக்கு உதவியாக இருந்ததுடன் தாமும் சிறு சிறு நூல்களை எழுத துவங்கினார் கீவாஜா. 1932 கீவாஜாவுக்கு அலமேலு அம்மையாருடன் திருமணம் நிகழ்ந்தது. தொடர்ந்து கலைமகள் இலக்கிய இதழில் பணியாற்றும் வாய்ப்பு வந்தது. ஊவேசாவின் வேண்டுகோளுக்கிணங்க அதனை ஏற்றுக்கொண்ட கீவாஜா பத்திரிகையாளராக, இதழாளராக, எழுத்தாளராக, இலக்கிய கட்டுரையாளராக கலைமகளில் பல சாதனைகளை படைக்க தொடங்கினார். துணை ஆசிரியராக பணியில் சேர்ந்த அவர் தமது திறமையால் கலைமகளின் ஆசிரியராக உயர்ந்தார். அதனை ஒரு தரமான இலக்கிய இதழாக உயர்த்தினார். அதற்காக கடும் உழைப்பை மேற்கொண்டார். அவரது ஆசிரியர் பொறுப்பில் தரமான பல கட்டுரைகளை தாங்கிய இதழாக கரைமகள் வெளிவந்தது. பண்டைய இலக்கியங்களை ஆராய்ந்து பதிலளித்த அவரது விடையவன் பதில்கள் அக்காலத்தில் பிரபலமான ஒன்று. அத்துடன் ஊவேசாவின் பணிகளுக்கும் அயராது உதவி வந்தார் கீவாஜா. தான் உயர்ந்தது மட்டுமல்லாமல் கூப்பரா ந பிச்சமூர்த்தி, தானா குமாரசுவாமி, சிதம்பர சுப்பிரமணியன், புதுமை பித்தன், ஆசான்யா போன்ற எழுத்தாளர்களையும் அனுத்தமா, அகிலன், மாயாவி, ஆர் சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், எல்ஆர்வி, பிவிஆர் என இளைய தலைமுறை எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் தொடர்ந்து கலைமகளில் எழுதச் செய்து ஊக்குவித்தார். அவர்களது உயர்வுக்கு காரணமாக அமைந்தார். இது பற்றி ஆசான்யா, எழுத்தை பொறுத்தவரை முழு சோம்பேறியாக இருந்த என்னை விடாமல் சொல்லி சொல்லி மாதந்தோறும் எழுதுமாறு ஒரு ஏற்பாடு செய்தார் கீவாஜா. எழுத்துத்துறையில் நான் புகுந்ததற்கு நண்பர் கீவாஜாவும் கலைமகளுமே காரணமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தனது நான் கண்ட பெரியவர்கள் எனும் நூலில். என் சரித்திரம் என்ற தலைப்பில் ஊவேசா தமது வாழ்க்கை வரலாற்றை எழுதி வந்தார். ஆனால் அது முற்றுப்பெறும் முன்னேயே திடீரென அவர் காலமானார். தன் தந்தையை இழந்த நான்கே நாட்களில் தன் குருவான ஊவேசாவையும் இழந்தது கீவாஜாவுக்கு பேரிழப்பாக இருந்தது. மனதை தேற்றிக் கொண்ட அவர் ஆசிரியரின் முற்றுப்பெறாத அந்நூலை எழுதி முடித்து ஆசிரியரின் தவ வாழ்க்கைக்கு புகழ் சேர்த்தார். நாடோடி பாடல்கள் மீது கீவாஜாவுக்கு மிகுந்த நாட்டம் இருந்தது. அதற்கு காரணம் இந்தியா முழுமையும் பயணம் செய்து நாட்டுப் பாடல்களை சேகரித்து தொகுத்த தேவேந்திர சத்யார்த்தியின் நட்புதான். தானும் அதுபோலவே பாடல்களை தொகுக்க ஆர்வம் கொண்ட கீவாஜா பல கிராமங்களுக்கு பயணம் செய்து பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களை பாடச் சொல்லி குறிப்பெடுத்து கொண்டார். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அவற்றை பின்னர் தொகுத்து நூலாக வெளியிட்டார். தான் அவற்றை சேகரித்த விதம் குறித்து பெரும்பாலும் பெண்களே இவற்றை பாடுகிறார்கள், அவர்களிடம் பாடு என்றால் பாடமாட்டார்கள், ஆனால் நாம் பாடத் தொடங்கினால் அவர்கள் நாணத்தை விட்டு பாடுவார்கள், இந்த தந்திரத்தை மேற்கொண்டு அவர்கள் வாயிலிருந்து பாடல்களை வருவித்தேன் என்கிறார். தனது தெய்வ பாடல்கள் நூல் முன்னரையில் இது தவிர ஏற்ற பாடுகள், திருமண பாடல்கள், தமிழ் பழமொழிகள் போன்றவை அவரது தொகுப்பு நூல்களாகும். நாட்டுப்புறவியல் பற்றி அவர் ஆய்ந்து எழுதிய மலையருவி என்ற நூலும் குறிப்பிடத்தகுந்தது. அந்த வகையில் நாட்டுப்புற பாடல் சேகரிப்பாளர்களின் முன்னோடியாக கீவாஜாவை கருதலாம். நாட்டு பாடல்கள் மட்டுமல்ல, தமிழர்களின் பண்டை பொக்கிஷமான பழமொழிகளையும் தேடி சேகரித்து தந்துள்ளார் கீவாஜா. சுமார் 22,000 மேற்பட்ட பழமொழிகளை தொகுத்து நூலாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கீவாஜா சிறந்த சிறுகதை ஆசிரியரும் கூட. அன்பு, மனிதநேயம், கலாச்சார பெருமை போன்றவற்றை வலியுறுத்துவதாக அவரது கதைகள் அமைந்திருந்தன. இது குறித்து அகிலன், திரு கீவாஜா அவர்களின் சிறுகதைகளின் அடித்தளத்திலே ஊடுருவி மணப்பது அன்பு, பவளமல்லிகை போல் மனம் சொரியும் அன்பு. கதைகளில் கீவாஜா அவர்களின் தனித்தன்மையான அன்பின் முத்திரையை காணலாம், அவர்களுடைய உள்ளத்தை காணலாம் என்கிறார். சங்க இலக்கியம் மற்றும் இலக்கணம் குறித்து கீவாஜா எழுதிய ஆய்வு நூல்கள் குறிப்பிடத்தகுந்தன. சிறு குழந்தைகளுக்காக விளையும் பயிர், தேன்பாகு போன்ற தலைப்புகளில் நூல்கள் எழுதியுள்ளார். தொல்காப்பியம் பற்றிய இவரது ஆய்வு நூல் முக்கியமானது. இவரது தமிழ் நூல் அறிமுகம் என்ற நூல் பண்டை நூல்கள் பற்றிய அறிமுக மற்றும் ஆய்வு குறிப்பாக விளங்குகிறது. திருக்குறள், திருவம்பாவை, திருப்புகழ், பெரிய புராணம் போன்றவற்கு அவர் எழுதியிருக்கும் விளக்க உரைகள் அவரது நுண்மான் நுழைப்புலத்தை காட்டுவன. கீவாஜா சிறந்த உரை ஆசிரியர் மட்டுமல்லாமல் சிறந்த திறனாய்வாளராகவும் திகழ்ந்தார். அவருடைய தமிழ் காப்பியங்கள் என்னும் ஆய்வு நூலும், தமிழ் நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் கட்டுரை நூலும் அவரது ஆய்வு திறனுக்கு சான்று பயப்பவை. இவருடைய கவி பாடலாம் நூலை படித்து கவிஞரானவர்கள் பலர். சொற்பொழிவு சிலேடைகளிலும் கீவாஜா தேர்ந்தவர். தனது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர். அவருடைய சிலேடைகள் மிக பிரபலமானவை, பல நூல்களாக வந்து புகழ் பெற்றவை. இவரது சொற்பொழிவை கேட்டு வியந்த பேராசிரியர் ஆ. சீனிவாசராகவன் தனது கட்டுரை ஒன்றில், ஒரு சிறந்த அறிஞனின் நுட்பம், சுவைத்திறன், வல்லுநரின் மென்னயம், உண்மையான திறனாய்வாளனின் பரந்த நோக்கம், பரிவிரக்கம், புலவரின் அகத்திர உணர்வு இவையெல்லாம் அவர் பேச்சில் கலந்திருந்தன. தமிழ் காவியங்களின் நன்னயமும் நறுமணமும் இணைந்த ஒரு அற்புத நடையில் அவர் பேசினார் என்கிறார். ஜெகநாதன் என்றால் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கீவாஜா என்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் என்று குறிப்பார் ஓவி அழகேசன். பன்முகம் கொண்ட கீவாஜா சுமார் 150 மேற்பட்ட படைப்புகளை தமிழுக்கு தந்திருக்கிறார். அவரது நூல்களுக்கு தமிழக அரசும் தமிழ் வளர்ச்சிக் கழகமும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்துள்ளன. ஐரோப்பா, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பர்மா என பல நாடுகளுக்கு பயணம் செய்து தமிழின் பெருமையை பரப்பிய கீவாஜாவுக்கு 4 குழந்தைகள். முதல் குழந்தைக்கு தனது ஆசான் நினைவாக சாமிநாதன் என்று பெயர் சூட்டினார். ஏனையோருக்கு குமரன், முருகன் என தமது வழிபடு கடவுளின் பெயரையும், பெண் குழந்தைக்கு உமா என்றும் பெயர் சூட்டினார். தமிழ்கவி பூஷணம், உபன்யாச கேசரி, திருமுருகாற்றுப்படை அரசு உட்பட பல பட்டங்களையும் கௌரவங்களையும் கிவாஜா பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 80 வயதை கடந்ததால் அவருக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க கூறியும் கூட அதனை கேளாது பெரிய புராணத்துக்கு உரை எழுதும் பணியை தீவிரமாக மேற்கொண்டிருந்த வேளையில் November 4, 1988 அன்று அவர் காலமானார். கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர், சொற்பொழிவாளர், ஆன்மீகவாதி என்று பல பட பரிமளித்த கிவாஜா தமிழின் சிறந்த முன்னோடிகளுள் ஒருவர் என்பதில் கிஞ்சித்தும் ஐயமில்லை. தகவல் உதவி, நான் கண்ட பெரியவர்கள், ஆசா ஞா இணையற்ற சாதனையாளர்கள், முக்தா சீனிவாசன், புது டைரி, கிவாஜா, கிவா ஜெகநாதன், நிர்மலா மோகன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.